நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் யதீந்திரா அவர்களே.
வணக்கம்.
சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவில் ஒரு முருகல் நிலை நீடித்து கொண்டுள்ளது. இருதரப்பு வாதங்கள் அல்லது இருதரப்பு விமர்சனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, சீனா வந்து ஆஸ்திரேலியாவின் முதல் நம்பர் ஒன் ட்ரேடிங் பார்ட்னர், அதாவது ஆஸ்திரேலியா ஏற்றுமதி செய்கின்ற முதல் நாடு சீனாவாக இருக்கின்றது. எனவே ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் சீனாவை நம்பியுள்ள இந்த பின்னணியில் ஆஸ்திரேலியா சீனா தொடர்பாக சற்று மென்மையான போக்கை கையாண்டிருக்கலாம் என்று ஒரு தரப்பு சொல்கிறது. ஆனால் அதே வேளையில் சீனா சூப்பர் பவர் நாடாக, உலகின் வல்லரசாக மாறிக்கொண்டிருந்தாலும் கூட ஆஸ்திரேலியா தனது விழுமியங்களை விட்டுத்தரக்கூடாது, மனித உரிமை மீறல் குறித்து சீனாவை எச்சரிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஒரு தரப்பு சொல்கிறது. உங்களுக்கு என்னப்படுகிறது? ஆஸ்திரேலியா சற்று மென்மையான போக்கை கையாண்டிருக்கலாம் என்று படுகிறதா, அல்லது ஆஸ்திரேலியா டிப்ளமேட்டிக் அளவில் அல்லது அரசியல் ரீதியாக செய்து கொண்டிருப்பது சரி என்று படுகிறதா?
உண்மையில் இந்த ஆஸ்திரேலிய சீன முரண்பாடு, நீங்கள் சொன்னது மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு சீனாவுடைய ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளி, நம்பர் ஒன் ட்ரேட் பார்ட்னர் சொல்லலாம். ஆனால் இந்த வர்த்தக உறவுக்கு அப்பால் இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்த்தால், அண்மை காலமாக உலகளாவிய ரீதியில் சீனா தொடர்பாக இழந்து வருகின்ற சர்ச்சைகள் அல்லது கேள்விகள் முரண்பாடுகளோடு சேர்த்து தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக அண்மை காலமாக சீனாவை ஒரு வரையறைக்குள் முடக்குதல், அந்த கண்டை சைனாவின் அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகின்ற நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் பல சீன நிறுவனங்களை கடத்தி திரும்ப நிலையில், முக்கியமாக சீனா தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை தன்னுடைய மேலாதிக்கத்துக்காக பயன்படுத்துகிறதாக, இந்த சைனீஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக பயன்படுத்துகின்றது, அதில் கூடாக பயன்படுத்துகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு தரவலாக இருக்கின்ற நிலையில் ஆஸ்திரேலியாவும் முக்கியமாக அதனுடைய சில முதலீட்டு திட்டங்கள் சிலவற்றை அனுமதிக்க மறுத்திருந்தது, குவாமி பைஜி போன்றவற்றை தடை செய்திருந்தது. அதே நேரம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் இந்த கொரோனா வைரஸின் தோற்றம் தொடர்பில் ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே அது ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஊவான் வைரஸ் சைனீஸ் வைரஸ் என்று சீனா தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தான் இந்த விடயங்களை ஆஸ்திரேலிய பிரதமர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு நிலையில் தான் சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடுகள் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றன. இது ஒரு உலகளாவிய சீனா தொடர்பான அணுகுமுறையின் ஒரு விளைவாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த விடயத்தை தவிர்த்திருக்கலாம் என்று நிச்சயமாக இந்த விடயம், அதாவது ஆஸ்திரேலியா இப்போ அமெரிக்காவின் ஒரு மூலோபாய பங்காளி, ஒரு மேற்குலகத்தினுடைய மூலோபாய வளையத்துக்குள் இருக்கின்ற ஒரு நாடு, ஆகவே அதனுடைய அங்கமாகத்தான் ஆஸ்திரேலியா செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த விடயங்கள் அனைத்தையும் காத்திருந்து பழகியிருப்பது போன்று சீனா தற்பொழுது ஆஸ்திரேலியாவுடைய சிறப்பு படையணி ஆப்கானிஸ்தானில் போர்க்கூட்டங்கள் ஈடுபட்டது என்ற அடிப்படையில் அதற்கொரு ஒரு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்ற அடிப்படையில் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு கவுண்டர் அட்டாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த முரண்பாடுகள் தீவிரமடைந்தே தவிர இது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கருதலாம். ஏனென்றால் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய நாடு, ஆனால் சமத்துறையில் பெரிய நாடு. அவை முதலீட்டு திட்டங்கள் என்ற பெயரில் சீனா தன்னுடைய விரிவாக்கத்தில் நாட்டம் கொண்டிருக்கின்ற நிலையில், அதனுடைய அடிப்படையாக கொண்டு சில இரகசிய நிகழ்ச்சியினோடு செயற்படுகின்ற நிலையில் ஆஸ்திரேலியா மிகவும் கவனமாக விடயங்களை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் இந்த முரண்பாடுகள் தற்பொழுது வேறு ஒரு பரிமாணத்தை அடைக்கும்.
அப்படி நீங்கள் சொல்வதை பார்த்தால், சீனா வந்து ஆஸ்திரேலியாவை வந்து பொருளாதார ரீதியாக தண்டிப்பது நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று தானே இல்லையா?
அதில் உள்ள முக்கியமான விடயம், உண்மையில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா வரலாற்றின் பல்வேறு நாடுகளோடு வர்த்தக ரீதியான பங்காளியாக இருந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் பிரித்தானியா, பின்னர் அமெரிக்கா, ஜப்பான் என்ற அடிப்படை இப்பொழுது சீனாவோடு வர்த்தக ரீதியான உறவில் இருக்கின்றது. ஆனால் அரசியல் ரீதியான அல்லது பாதுகாப்பு சார்ந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு ராஜேந்திர நடைமுறை உலகத்தில் அந்த நடைமுறைகளுக்கு மாறாகத்தான் இப்பொழுது சீனா ஒரு தனி வழியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள முற்படுகின்றது. அதாவது வர்த்தகத்தை ஒரு பொறியாக பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவை ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு வகையில் தண்டிப்பது போன்று நடந்து கொள்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சீனா பல சிறிய நாடுகளை கடன் குறிக்குள் தள்ளிவிட்டு அதனை கொண்டு தன்னுடைய நிகழ்ச்சி நிகழ்வுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கின்ற ஒரு கடன் குறி தந்திரோபாயத்தை முன்னெடுத்து வருகின்றது என்ற பரவலான குற்றச்சாட்டு இருக்கிற நிலையில் தான் இப்பொழுது ஆஸ்திரேலியா விடயத்தில் வர்த்தகத்தை கூட ஒரு பொறியாக பயன்படுத்தி நாடுகளுக்கு நெருக்கடியை கொடுக்கின்ற ஒரு ஒரு கட்டத்துக்கு சீனா சென்றிருக்கிறதோ என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் இப்போது காணப்படும். ஆகவே அரசியல் அரசியல் சார்ந்து அல்லது ராஜேந்திரன் சார்ந்து சில முரண்பாடுகள் இருந்தால் அதை ராஜேந்திர ரீதியில் தான் தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு வர்த்தக பங்காளி என்ற அடிப்படையில் அந்த வர்த்தகத்தை ஒரு பொறியாக பயன்படுத்தி நாடுகளை தண்டிக்க முற்படுவது அல்லது நெருக்கடியை கொடுப்பது ஒரு ஒரு சரியான அணுகுமுறையாக அதாவது இந்த ரூல் பேஸ் போடுறதுக்கு முரணான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
மிக முக்கியமான கேள்வி எப்படின்னா ஆஸ்திரேலியா இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி. ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ ஆஸ்திரேலியா வந்து இந்த குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குவாட் அந்த அமைப்பை வந்து வலுப்படுத்த ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா இவங்களோட எல்லாம் வந்து இன்னும் மேலும் நெருக்கமான ஒரு பாதுகாப்பு உறவை வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் சைனா வந்து ஆஸ்திரேலியாவை பொருளாதார ரீதியாக தண்டிப்பதை பார்த்து நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸு, ஜெர்மனி இப்படின்னு பல மேற்கத்திய நாடுகள்லாம் ஆதரவு தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இதை தாண்டி ஆஸ்திரேலியா வந்து இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அல்லது சைனாவுக்கு எதிராகவோ அல்லது அது மாதிரியான பொருளாதார தடைகளை மேலும் மேலும் அது போடாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
ஆஸ்திரேலியா ஏற்கனவே ஒரு வலுவ ஒரு மேற்கு உலகத்து ஒரு வலுவான மூலோபாயத்துல போய் கொண்ட நாடுதான். ஏற்கனவே 5 கண்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் உண்டு. அதேவரை ஏற்கனவே டெவலப் மற்றது அமெரிக்காவினுடைய இந்தோ பசிபிக் மூலோபாயத்திலும் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான பங்காளியாக இருக்கின்றது. அதனால் ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஒரு மேற்குலகத்தோடு ஒரு மூலோபாய ரீதியாக ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருக்கின்றது. அதை இன்னும் மேலும் பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் ஆஸ்திரேலியா பயணிக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த அனுபவங்களில் இருந்து பார்த்தோம் முக்கியமாக அமெரிக்காவுடைய உலகளாவிய மூலோபாயத்தோடு மேலும் இணைந்து மேலும் வலுவாக இணைந்து நிற்கின்ற ஒரு நிலைமையை தான் ஆஸ்திரேலியா அதனுடைய தெளிவாக கொள்ள முடியும். ஏனென்றால் இதில் இன்னொரு விதமான கருத்து வந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்று வருகின்ற பொழுது சீனாவும் ஒரு பலமான சக்தி, அதாவது சீனாவுடனும் இணைந்து நிற்க வேண்டிய தேவைகள் தேவை இந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் சீனாவுடைய திட்டங்கள் ஒரு வெளிப்படை தன்மைமிக்கதாக அல்லது ஒரு உண்மையிலேயே ஒரு நட்பு சார்பு காரணமாக ஒரு நாடுகளுக்கு முதலீடுகளை மேற்கொள்வது தனக்கும் அந்த நாட்டுக்கும் நலன் பயக்கின்ற ஒரு திட்டமாக இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் தூர நோக்கில் ஒரு மிக இரகசிய நிகழ்ச்சிகளை கொண்டு ஒரு விரிவாக்க திட்டங்களை கொண்டு இப்படியான திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாடாக சீனா கருதப்படுகின்ற நிலையில் சீனா தொடர்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எச்சரிக்கை கொண்டிருக்க வேண்டிய தேவை உண்டு. ஏனென்றால் சீனா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய நாடு, ஆனால் பணத்துறையில் குறைந்த பணத்தை கொண்ட நாடு. இந்த எம்டி லேண்ட் என்ற விஷயம் மிக முக்கியமானது. ஆகவே இவ்வாறான ஒரு இரகசிய திட்டங்களை கொண்டு சீனா நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே சீனாவியோட வரையறைக்குள் முடக்குகின்ற மேற்குலகத்தின் மூலோபாயத்தோடு மேலும் வலுவாக இணைந்து நிற்பதன் மூலம்தான் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா இந்த விடயங்களை எதிர்கொள்ளும்.
சீனாவை பொறுத்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீனா வந்து எமர்ஜிங் சூப்பர் பவர், அதாவது உலக வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கின்ற எதிர்காலத்து உலக வல்லரசு நாடுங்கிற அமெரிக்காவை தாண்டி அப்படியான ஒரு பின்னணியில் சர்வதேச நாடுகள் வந்து சீனாவின் தற்போதைய போக்கை ஆஸ்திரேலியாவை வந்து தண்டிக்கும் இந்த போக்கை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஒரு விடயத்தை அவதானிக்கலாம். இந்த சீன வளர்ச்சி தொடர்பில் ஒரு விடயத்தை முக்கியமாக சர்வதேச அளவில் ரியல் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். ரியல் ஸ்கூலத்தோ சேர்ந்தவர்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள். அதில் இந்த சீனா ஆஸ்திரேலிய முரண்பாடுகளை கொண்ட பொழுது அவருடைய கணிப்பு சரியானதாக சரியானதுதான் என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அதாவது சீனா ஒரு கட்டத்துக்கு மேல் அமைதி வலையில் வளர முடியாது என்றால் அது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்ற பொருளாதாரியாக இருக்கமானதல்ல. ஆகவே அதனுடைய அடுத்த கட்டம் என்பது இராணுவ ரீதியான வளர்ச்சியாகத்தான் இராணுவ விரிவாக்கமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இராணுவ விரிவாக்கம் என்பது முக்கியமாக அமைதி வழியில் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அது ஒரு மோதல் நிலையை கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு சீனா தள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த விடயம் இங்கே தெளிவாக தெரிகிறது. என்றால் ஆஸ்திரேலியா வந்து ஒரு சிறிய நாடல், ஒரு சாதாரண நாடல்ல, ஒரு இலங்கை போன்ற நாடல்ல. என்றால் ஒரு 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 மிடில் பவர், ஒரு இடைநிலை அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு வர்த்தகத்தை ஒரு பொறியாக கொண்டு நெருக்கடிகளை கொடுக்க அச்சுறுத்துகின்ற அடிப்படையில் சீனா செயல்படுகிறது என்றால் இது உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றது, ஒரு படிப்பினையை கொடுக்கின்றது. அதை தொடர்பாக உலகளாவிய சமூக சர்வதேச சமூகம் ஒரு உறுதிப்பான அவதானத்தை நிச்சயம் கொண்டிருக்க முடியும். என்றால் இப்பொழுது இந்த விடயத்தை அவதானிக்கின்ற பொழுது ஒரு சீனாவுடைய ஏற்கனவே உறவுகளை வைத்திருக்கின்ற வர்த்தக ரீதியான உறவுகளை வைத்திருக்கின்ற ஒரு கண்முத்தனமாக சீனாவை நம்பிக்கொண்டிருக்கின்ற பலருக்கு இது ஒரு எச்சரிக்கை. இப்படித்தான் சீனா ஏனைய நாடுகளையும் கையாள முற்படும் என்று ஒரு ஆகவே சீனாவோடு வர்த்தக உறவை வைத்திருந்தாலும் ஒரு பலமான ஏனைய பரிமாணங்களையும் அந்த நாடுகள் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் இந்த ஆஸ்திரேலிய சீன முரண்பாடு வெளிப்படுத்தியிருக்கு. அதாகவே நிச்சயமாக இந்த இந்த விடயத்தை ஒரு எச்சரிக்கையாகவே சர்வதேச யூனிய நாடுகள் கவனத்தில் கொள்ளும். அதே நேரம் அது இந்த விடயத்தில் அவர்கள் வலுவான ஒரு கூட்டாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்குரியான பிரச்சனைகள் நாளைக்கு தங்களுக்கு நடந்தால் என்ன செய்வது? அதை ஒரு வலுவான சீனாவை வர்த்தக ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கு வலுவான கூட்டு வர்த்தக உடன்பாடுகள் அல்லது கூட்டு வர்த்தக நடவடிக்கைகளை எவ்வாறு கட்டமைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் சர்வதேச ரீதியாக சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படித்தான் சிந்திக்கவும் முடியும்.
மிக நன்றி யதீந்திரா அவர்களே.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.